The following is a class on the Bhagavad Gita as it is. 7th chapter, text number 11. Given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada. Recorded on the 7th of October, 1966. In New York, New York.
பின்வரும் பகவத்கீதை உண்மையுருவில் 7வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்திற்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வ திரு ஆ ச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1966 வருடம் அக்டோபர் 7 தேதி நியூயார்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
பலங் பலவதாம் சாஹம் காமராக விவர்ஜிதம் தர்மாவ விருத்த பூதேஷு காமஸ்மி பரதர் சபம். திஸ் பர்டிகுலர் வர்ஸ் வி ஆர் டிஸ்கசிங் லாஸ்ட் டே தட் லஸ்ட் ஆர் செக்ஸ் டிசைர் இன் ஆன் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரிலிஜாசிட்டி இஸ் கிருஷ்ணா.
இப்பொழுது இந்த குறிப்பிட்ட ஸ்லோகத்தை பற்றி கடந்த நாள் நம்ம விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது காமம் அல்லது பாலுறவு ஆசை அப்படின்றது தர்மத்துக்கு உட்பட்டதா இருக்கும்போது அது கிருஷ்ணரே.
திஸ் பாயிண்ட் வி ஹேவ் டிஸ்கஸ் வெரி எலாபரேட்லி, யூ மே ரிமெம்பர் தட் சோ ஃபார் நெசசிட்டிஸ் ஆஃப் திஸ் பாடி ஆர் கன்சர்ன் தட் இஸ் அலவுட் பட் இன் ஏ
இந்த கருத்தை மிக விவரமா நம்ம விவாதிச்சோம், உங்களுக்கு நினைவிருக்கலாம். அதாவது இந்த உடல் தேவை அப்படின்னு வரும்போது இது அனுமதிக்கப்படுது, ஆனா அது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கணும்.
தி நெசசிட்டி ஆஃப் திஸ் பாடி ஆர் ஃபோர் வி மஸ்ட் ஈட் சம்திங், வி மஸ்ட் ஹேவ் ரெஸ்ட், ஸ்லீப் ஃபார் சம் டைம், we must defend ourselves from the attack of enemies, and we must have the facility for sex life also.
இந்த உடலுக்கான தேவைகள் அப்படின்னு நான்கு விஷயங்கள் இருக்கு. நம்ம ஏதாவது சாப்பிட்டாக வேண்டியிருக்கு, நம்ம ஓய்வெடுக்கணும், கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியிருக்கு, ஏதாவது பாதிப்பு வரும்போது அதிலிருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ள வேண்டியிருக்கு. அடுத்து பாலுறவுக்கான சில வசதிகளும் நமக்கு தேவை இருக்கு.
தீஸ் திங்ஸ் ஆர் நெசசரி ஃபார் கீப்பிங் ஆப் திஸ் பாடி. பட் ஒன் ஹூ இஸ் கோயிங் டு லிபரேட் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் திஸ் மெட்டீரியல் என்டேங்கிள்மெண்ட், ஹீ கனாட் யூஸ் திஸ் எக்ஸசிவ்லி.
இந்த உடல் பராமரிப்புக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தேவையானதுதான். ஆனால் தன்னை இந்த பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுத்திக் கொள்ளுபவருக்கு இதையெல்லாம் அதிகமாக உபயோகிக்கக்கூடாது.
There must be regulated.
அவைகள் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கணும்.
Just like a diseased person, he is put under regulation. He is also given to eat something. Although eating is not very good for a diseased person, still he is allowed to eat something, some barley water, some fruit juice, some light food, so that starvation is also not good. So he is allowed, but he cannot be allowed foodstuff according to the patient's desire.
ஒரு வியாதியஸ்தர் இருக்காருனா அவருக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது. அவருக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தாக வேண்டியிருக்கு. ஒரு நோயாளி அதிகம் சாப்பிட்றது நல்லது இல்லை, ஆனாலும் அவரை நீங்க பட்டினியா வச்சிருக்கவும் முடியாது. அதனால பார்லி கஞ்சி அல்லது பழரசங்கள் இந்த மாதிரி எளிமையா ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை கொடுக்கலாம். ஆனால் நோயாளி விருப்பத்துக்கு இணங்க எல்லா உணவையும் அவருக்கு கொடுத்துட முடியாது.
The foodstuff is allowed to him according to the direction of the physician.
மருத்துவருடைய வழிகாட்டுதல் படிதான் அவருக்கு உணவு கொடுக்கப்படணும்.
So if we want to be conversant, well equipped with Krishna consciousness, then we have to regulate our life.
ஆனால் நம்ம இதை பற்றி நல்ல பரவலா தெரிந்து கொள்ளணும், இந்த கிருஷ்ண உணர்வுல நம்மள தயாரா வைத்துக் கொள்ளணும்னா அப்ப நமக்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை இருக்கணும்.
That regulation is given in various scriptures, and here also Lord Krishna says
அந்த ஒழுங்குமுறைகளை பல சாஸ்திரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கேயும் கூட பகவான் கிருஷ்ணர் சொல்றார்,
he describing himself how you can remember him in every circumstances of your life.
உங்க வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் எப்படி நீங்க அவரை நினைவு கொள்றது என்ற விளக்கங்களை அவர் இங்க கொடுத்திருக்கார்.
So similarly, sex life is also a necessity for our life. Therefore Krishna says, yes, I am also in sex life, provided it is carried according to the scriptural injunction.
அதே மாதிரி பாலுறவு வாழ்க்கையும் தேவையானதுதான், அது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது. அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றார், சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அந்த பாலுறவு வாழ்க்கையில நானும் இருக்கேன்.
What is that scriptural injunction? That one must get himself married, otherwise sex life is not allowed, it is considered sinful. Married life, sex life is allowed.
அந்த வேத விதிமுறைகள் என்றது என்ன? ஒருத்தர் திருமண வாழ்க்கையில பாலுறவு வைத்துக் கொள்ளலாம், அப்படி இல்லைன்னா அது அனுமதிக்கப்படுறதில்லை, அது பாவகரமானதா கருதப்படுது. திருமண வாழ்க்கையில அவர் பாலுறவு கொள்ளலாம்.
Krishna says that dharma abiruddha, abiruddha means not against religious principle. The religious principle is the putrarthe kriyate bharya putra pinna prayojanam.
கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, தர்ம அவிருத்தா, அவிருத்தா அப்படின்னா மத கொள்கைகளுக்கு எதிரானதா இல்லாம இருக்கும்போது. இந்த மத கொள்கைகள்ன்றது என்ன? புத்திரார்த்தே கிரியத்தே பாரியா புத்திர பிண்ட பிரயோஜனம்.
அகார்டிங் டு வேதிக் லிட்டரேச்சர், ஒன் சுட் மேரி ஜஸ்ட் டு ஹேவ் எ சைல்ட், புத்ரா, புத்ரா மீன்ஸ் சன்.
வேத இலக்கியங்கள் படி ஒருவர் திருமணம் செய்து கொள்றாருன்னா குழந்தை பெற்றுக் கொள்ளணும். புத்ரா, புத்ரா அப்படின்னா மகன்.
தி டெரிவேட்டிவ் மீனிங் ஆஃப் புத்ரா இஸ் புன்னாம நரகாத்ராயதே இதி புத்ரா. For our sinful reaction, we have to visit some hell which is known as Pun.
புத்ரான்ற இந்த தருவிக்கப்பட்ட வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா, புன்னாம்னோ நரகா தியஸ்மாத் தாயரத்தே இதி புத்ரா. நம்முடைய பாவ செயல்களுடைய விளைவுகளுக்காக புண் அப்படின்ற ஒரு நரகத்துக்கு நம்ம போக வேண்டியிருக்கு.
சோ இட் இஸ் பிரிஸ்கிரைப்ட் இன் தி ஹிந்து ஸ்கிரிப்சர் தட் தி சைல்ட், வென் தி ஃபாதர் டைஸ், தி பாய் ஹேஸ் டு பர்ஃபார்ம் செவரல் செரிமனிஸ் விச் இஸ் கால்ட் ஸ்ராத்த செரிமனி, சோ தட் if the father for his sinful acts is in trouble in his next life, this ceremony will protect him. These are the some of the thoughts.
அதனால இந்த ஹிந்து சாஸ்திரங்கள்ல இது விளக்கப்பட்டிருக்கு. அதாவது தந்தை இறந்துட்டார் அப்படின்னா அந்த மகனானவன் பலவிதமான சடங்குகளை செய்ய வேண்டியிருக்கு, அது ஸ்ராதா சடங்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது தந்தை அவருடைய பாவ விளைவுகள்னால அடுத்த வாழ்க்கையில பிரச்சனையில மாட்டிக்கிறாருன்னா இந்த சடங்கு அவரை பாதுகாக்கும். இது சம்பந்தமான ஒரு சில சிந்தனைகள் இது.
And they are true. So putra means putnam narakatrayate iti putra. One who delivers the father from the hell which is known as pun, he is called putra.
இவைகளெல்லாம் உண்மை. அதனால புத்ரா அப்படின்னா புன்னாம்னோ நரகா தேஸ்மா திராயத்தே இத்தி புத்ரா. புண் என்ற நரகத்திலிருந்து விடுவிக்க கூடியவன் தான் புத்திரன்
அழைக்கப்படுறான்.
அதனாலதான் மனைவி இல்லாம எப்படி புத்திரன் கிடைக்கும் எனக்கு?
If one wants a son without wife, that is not possible. Therefore, the scriptural injunction is that according to the Vedic rules, you get yourself married and have good sons to protect your family and to protect yourself. This is called religious sex life.
மனைவி இல்லாம ஒருத்தனுக்கு மகன் வேணும்னா அது சாத்தியம் இல்லை. அதனாலதான் சாஸ்திரங்கள் என்ன உபதேசிக்குதுன்னா, வேத விதிமுறைப்படி நீங்க திருமணம் செய்து கொள்ளுங்க, உங்களுக்கு நல்ல மகன்கள் பிறக்கட்டும், அவங்க உங்க குடும்பத்தை உங்களை பாதுகாப்பாங்க. இதுக்கு பேரு தான் தர்மத்தின்படியான பாலுறவு வாழ்க்கை.
This religious sex life Krishna recommends and he says that sex life in religiosity is I am.
இந்த தர்ம ரீதியான பாலுறவு வாழ்க்கைய கிருஷ்ணர் பரிந்துரைக்கிறார். அவர் சொல்றார், அந்த தர்ம ரீதியான பாலுறவு வாழ்க்கையில நானே இருக்கிறேன். அடுத்து அவர் என்ன
சொல்றாருன்னா, சாத்விகா பாவா ராஜசாஸ்தாசாஸ்து ஜீ மத்தா ஈவீதி தான் வித்தி நதூ அஹம் தேசு தே மை. I think we have discussed all this. Now, the Trivi Gunamai Bhavi, Revi Sarvamidam Jagat, we are discussing about the three modes of material nature.
இதையும் கூட நம்ம ஏற்கனவே விவாதிச்சோம் நினைக்கிறோம். இப்போ த்ரிபீர் குணமய பாவே ஏபி சர்வமிதம் ஜகத், நம்ம எட இயற்கையோட முக்குணங்களை பற்றி விவாதிச்சிட்டு இருந்தோம்.
Now the Lord says, that the whole world is captivated by the three modes of material nature.
பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் மொத்தமும் இயற்கையோட முக்குணங்களால பிடித்து வைக்கப்பட்டிருக்கு.
And mohita and bewildered by the actions and reaction of these three modes of material nature, one has forgotten his eternal relationship with God or Krishna.
மேலும் மோகிதம், இந்த முக்குணங்களுடைய செயல்கள் அதனுடைய விளைவுகளினுடைய பாதிப்புல ஒருத்தன் நிரந்தரமான பகவான் அல்லது கிருஷ்ணருடனான தொடர்பை உறவை அவன் மறந்துட்டு இருக்கான்.
We have got eternal relationship with God because we are sons of God. How the relation can be broken?
கடவுளுடனான நிரந்தரமான உறவு நமக்கு இருக்கு. ஏன்னா நம்ம கடவுளுடைய குழந்தைகள், எப்படி உறவு முறிஞ்சு போகும்?
Suppose you have got son, now he is not obedient to you, that's all right, he has gone out of home, he does not like you, but the relation cannot be broken.
உங்களுக்கு ஒரு மகன் இருக்கான்னா உங்களுக்கு கீழ்படியாம இருக்கான், நீங்க சொல்றத கேட்கல, அதெல்லாம் சரிதான், அவன் வீட்டை விட்டு வெளியில போயிட்டான், அவனுக்கு உங்களை பிடிக்கல, ஆனா உறவு முறிஞ்சு போயிடுறதில்ல.
When he will be asked, what is your father's name? He has to name your, that I am son of such and such gentleman. That relation cannot be broken.
உன்னுடைய தந்தை பெயர் என்னன்னு அவன்கிட்ட கேட்கும் போது அவன் உங்களுடைய பெயரை சொல்லிதான் ஆகணும், இன்னார் இன்னருடைய மகன். அந்த உறவு முறிஞ்சு போயிடாது.
Similarly, we are all sons of God, Krishna. So our relationship is eternal. But we have forgotten.
அதே மாதிரி நம்முடைய நிரந்தரமான உறவு கடவுளோட கிருஷ்ணரோட இருக்கு. நம்ம எல்லாருமே கடவுளோட குழந்தைகள், ஆனா நம்ம அதை மறந்துட்டோம்.
Just you understand, God is all powerful, all famous, he possesses all wealth, he possesses all beauty, he possesses all knowledge, and he possesses all renunciation. So we are sons of such a great personality. We have forgotten.
கடவுள் எல்லா சக்திகளையும் கொண்டவர், எல்லா புகழும் உடையவர், கடவுள் எல்லா செல்வத்தையும் கொண்டிருக்கார், கடவுள் எல்லா அழகையும் கொண்டிருக்கார், கடவுள் எல்லா அறிவையும் கொண்டிருக்கார், அவர் எல்லா துறவையும் கொண்டிருக்கார். அப்படிப்பட்ட மிக உயர்ந்த நபருடைய மகன்கள் நம்ம. நம்ம அதை மறந்துட்டோம்.
Just as each man's son forgets his father and becomes mad and lying on the street and begging, oh, that is due to his forgetfulness. If somebody gives him information that why you are suffering in this way, you have got your father's riches, you go home and enjoy your father's property, your father is very much anxious to have you. Why you are rotting in this condition?
ஒரு செல்வந்தருடைய மகன் தன்னுடைய தந்தையை மறந்துறது போல அவன் பைத்தியம் ஆயிடுறான், அவன் வீதியில படுத்து கிடக்கிறான், பிச்சை எடுக்கிறான், எல்லாமே அவனுடைய மறதியினால. இப்ப யாரோ ஒருத்தர் வந்து அவருக்கு இந்த தகவலை கொடுக்கிறார், ஏம்பா நீ இந்த மாதிரி துன்பப்பட்டு இருக்க, உன்னுடைய தந்தை பெரிய செல்வந்தர், அவருடைய வீட்டுக்கு நீ போய் அவருடைய சொத்தையெல்லாம் அனுபவிக்கலாம், உன்னுடைய தந்தை ரொம்ப ஏக்கத்தோட இருக்காரு உனக்காக, நீ ஏன் இங்க கெட்டு போயிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில.
And if he comes to his senses, though I have suffered so much, now I shall go back to my father and enjoy life. This is our condition.
இப்ப அவனுக்கு அந்த அறிவு வந்து, ஓ நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இப்ப நான் திரும்ப என்னுடைய அப்பா கிட்ட போய் என் வாழ்க்கையை அனுபவிக்கணும், இதுதான் நம்முடைய சூழ்நிலை.
We are under threefold miseries here in this material world. Always we are suffering by these threefold miseries. Adhyatmik, adhibhautik and adhidaivik. Threefold miseries.
In the Bhavadika Ulagathile, நம்ம மூவகையான துன்பங்களுக்கு உட்பட்டவர்களா இருக்கும். எப்பொழுதுமே இந்த அதிதெய்வீக, அதி ஆத்மீக, அதிபௌதிக துன்பங்களால கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும்.
Some miseries are pertaining to this body and mind. Just like one of our students, all of a sudden he has got some aches. He has to undergo surgical operation.
இந்த உடல்னால சில துன்பங்கள் வலிகள் வருது, அல்லது மனசால நம்முடைய மாணவர்கள் ஒருத்தருக்கு திடீர்னு வலி வந்துருச்சு, அவர் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது.
So this is going on. Something misery are due to the body, something miserable due to the mind, something miserable due to the nature.
இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஏதாவது துன்பங்கள் இந்த உடல்னால வருது, ஏதாவது துன்பங்கள் மனசுனால வருது, அல்லது இயற்கையினால ஏதாவது துன்பங்கள் வருது.
All of a sudden it becomes very cold. All of a sudden it becomes very hot, warm nature. All of a sudden there is great snowfall. All of a sudden there is earthquake. So many miseries. So due to nature, due to body, due to mind, and due to other living entities.
திடீர்னு ரொம்ப குளிராயிடும், அல்லது ரொம்ப வெப்பமா இருக்கும், இயற்கையினால எல்லாமே திடீர்னு மாறுது. திடீர்னு பாத்தீங்கன்னா அதிகமா பனி பெய்யுது, திடீர்னு நிலநடுக்கம் வருது, நிறைய துன்பங்கள் இருக்கு இயற்கையினால, உடலால, மனசால, மற்ற உயிர்வாளிகளால.
Somebody attacks me with dagger. This tiger attacks me with his jaws. So many difficulties, miseries. Every step. Padang padang jadu bipadang na tisham.
யாராவது கத்தியை வச்சு என்ன தாக்குறாங்க, ஒரு புலி வந்து என்ன அதோட தாடையால கடிக்குது, இது மாதிரி நிறைய கஷ்டங்கள். ஒவ்வொரு அடியிலையும் துன்பங்கள் இருந்துட்டே இருக்கு. பதம் பதம் ஏத்வி பதம் நதேஷம்.
So we should remember this. But due to the illusion, being covered by the illusion, we don't take account of this misery.
அதனால இதெல்லாம் நம்ம நினைவுல வச்சுக்கணும். ஆனா மாயினால, மாயால நம்ம மூடப்பட்டிருக்கிறதால இந்த துன்பங்கள் எல்லாத்தையும் நம்ம துன்பங்களாவே பார்க்கறது இல்ல.
But we must remember that we are all in miseries. An intelligent person who is developed in consciousness, he inquires, why I am in miseries? I do not want miseries. Why I am in miseries? When this question arises, then, hey, there is chance of becoming Krishna conscious.
ஆனால் எப்பொழுதுமே நம்ம எல்லா சமயத்திலையும் துன்பத்தில் தான் இருக்கோன்றத நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு புத்திசாலியானவன் ஒரு வளர்ச்சியடைந்த உணர்வோடு இருக்கும்போது நான் துன்பப்படுறேன், ஆனால் நான் விரும்பலை, ஏன் நான் துன்பத்தில் வைக்கப்படுறேன்ற கேள்வியை எழுப்புறான். எப்போ அந்த கேள்வி எழும்புதோ அப்போ அவனுக்கு கிருஷ்ண உணர்வுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.
How one comes to Krishna consciousness, we'll find later verses. Chaturvidha bhajanti maam sukritina ujjiva.
பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல நீங்க பார்க்கலாம் எந்த மாதிரி சூழ்நிலையில ஒருத்தர் கிருஷ்ண உணர்வுக்கு வர்றாங்க அப்படின்றத. சதுர்விதா பஜந்தே மாம் சுகிருத்தினோ அர்ஜுனா.
சோ build that by this interaction of these three modes of nature, we have forgotten our eternal relationship with God.
இயற்கையோட இந்த குணங்களோட தொடர்பினால நம்ம மோகித்து போய் கடவுளுடனான நம்முடைய நிரந்தர உறவை நம்ம மறந்துட்டோம்.
And Krishna consciousness means that we have to revive, just like
மேலும் இந்த கிருஷ்ண உணர்வு அப்படின்னாவே நம்முடைய அந்த நிலையை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளணும். இந்த மனநல மருத்துவர்களை போல அவர்கள் இந்த உணர்வை வந்து ஒரு சில பேச்சு மூலமா அவங்க அதை புதுப்பிப்பாங்க.
To the psychiatrist, but every one of us, more or less, mad, bewildered by this material nature.
அதனால நம்மளும் கிட்டத்தட்ட அந்த மனநல மருத்துவர்கிட்ட போறவங்க மாதிரிதான். ஆனா நம்ம ஒவ்வொருத்தருமே கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரிதான் இந்த ஜட இயற்கையினால மோகித்திருக்கும்.
So we have to cure our madness and become situated in Krishna consciousness. That is the whole problem.
அதனால நம்முடைய இந்த பைத்தியக்கார தன்மையை குணப்படுத்தி நம்ம கிருஷ்ண உணர்வுல நிலை பெற்று இருக்கணும். அதுதான் எல்லா பிரச்சனையும்.
மோஹிதங் நாபி ஜானாதி மாமேவ பரமபயம். பரமபயம் அபயம் மீன்ஸ் விச் ஹேஸ் நோ எண்ட், விச் நெவர் ஐ மீன்ஸ் அனிஹிலேட்ஸ். தட் இஸ் கால்ட் அபயம்.
மோஹிதம் நாபி ஜானாதி மாமேபிய பரம அவ்யயம். பரம அவ்யயம், அவ்யயம் அப்படின்னா முடிவே இல்லாதது, அதுக்கு அழிவே கிடையாது, அதுதான் அவ்யயம் அழைக்கப்படுது.
Never can we kill. So we are also bound. We have discussed all these points in the very beginning of Bhagavad Gita.
நிரந்தரமானது, கொல்லப்பட முடியாதது, நம்மளும் கூட அவ்யயம். இதெல்லாமே பகவத்கீதையினுடைய ஆரம்பத்திலேயே நம்ம இந்த கருத்தெல்லாம் விவாதிச்சிருக்கோம்.
That we are living entities, we have no birth, no death. The birth and death is concerned with this body. But we are sons also of this supreme eternal.
உயிர்வாளிகளான நமக்கு பிறப்போ இறப்போ கிடையாது. பிறப்பு இறப்புன்றதெல்லாம் இந்த உடலுக்கு தான். ஆனா நம்ம நிரந்தரமான அந்த உச்சமானவருடைய மகன்கள்.
பரமபயம். So we are also bad. The sons of gold is also gold. But we are in this miserable condition. Why?
பரமவ்யயம். நம்மளும் கூட அவ்யயம் தான். தங்கத்தோட மகன்கள்னா தங்கம் தான். ஆனா நம்ம இந்த துக்ககரமான நிலையில இருக்கோம். ஏன்?
Because we are bewildered by these material three modes of nature.
ஏன்னா இந்த ஜட இயற்கையோட முக்குணங்களால நம்ம மோகித்து போயிருக்கோம்.
தெய்விஜிசா குணமே மம மாயா குருத்தையா மாமே மஜம் பிரபத்தந்தே மாயாமே தாங் தரந்தித்தே. This madness, this hallucination, this illusion of this material world இஸ் வெரி டிபிகல்ட் டு ஓவர்கம். இட் இஸ் வெரி டிபிகல்ட்.
இந்த பைத்தியக்கார தன்மையிலிருந்து, இந்த மாயையிலிருந்து, இந்த பௌதிக உலகத்தை பற்றின இந்த மாயையிலிருந்து விடுபட்டு வெளிவரது ரொம்ப சிரமமானது.
பட் லார்ட் கிருஷ்ணர் சேஸ் மாமே முஜ பிரபந்தந்தி மாயாமே தாங் தரந்தி. இஃப் எனி ஒன் வாலண்டரிலி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஹிஸ் மிசரபிள் லைஃப், இஃப் ஹி சரண்டர்ஸ் அண்ட் கிருஷ்ணா, மை டியர் கிருஷ்ணா, ஐ ஃபர்காட் யூ ஃபார் சோ மெனி லைஃப், நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் that you are my father, you are my protector, I surrender unto you.
ஆனால் பகவான் கிருஷ்ணர் சொல்றார், மாமேவே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்திட்டே. இப்போ ஒருத்தர் தானாக அல்லது இந்த துக்ககரமான வாழ்க்கையை புரிந்து கொண்டு கிருஷ்ணரிடத்தில் வந்து சரணடைகிறாருன்னா, எனதருமை கிருஷ்ணரே, நான் பல பிறவிகளாக உங்களை மறந்துட்டு இருக்கேன், இப்போ நான் புரிஞ்சிட்டேன், நீங்க தான் என்னுடைய தந்தை, நீங்க தான் என்னை பாதுகாக்கக்கூடியவர், நான் உங்களிடத்துல சரணடைறேன்.
ஜஸ்ட் லைக் எ லாஸ்ட் சைல்ட் கோஸ் டு தி ஃபாதர், மை டியர் ஃபாதர், இட் வாஸ் மை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஐ வென்ட் அவே ஃப்ரம் யுவர் ப்ரொடெக்ஷன் பட் ஐ ஹவ் சஃபர்ட், நவ் ஐ கம் டு யூ, தி ஃபாதர் எம்ப்ரேசஸ், மை டியர் பாய் கம் ஆன்.
தொலைந்து போன குழந்தை தந்தை கிட்ட போய், பாசமிகு தந்தையை, உங்களை பற்றி நான் தவறாக புரிஞ்சிட்டு உங்களுடைய பாதுகாப்பை விட்டு நான் விலகி போயிட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்போ நான் உங்ககிட்ட திரும்பி வந்துட்டேன்.
I was so much anxious for you all the days. It is happy that you have come back. The father is so kind.
இவ்வளவு நாள் உனக்காக நான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன், நீ திரும்பி வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்பா ரொம்ப கனிவானவர்.
So we are in the same position. As soon as we surrender ourselves to the Supreme Law, that is not very difficult.
நம்ம அதே நிலையில தான் இருக்கோம். முழுமுதற் கடவுள்கிட்ட நம்ம சரணடைஞ்ச உடனே அது ரொம்ப கஷ்டமானது இல்லை.
Son surrender to the father, is it very difficult job? Do you think is it very difficult job? A son is surrendering to his father. It is quite natural.
மகன் அப்பா கிட்ட சரணடைகிறது கஷ்டமான வேலைன்னு நினைக்கிறீங்களா? ஒரு மகன் தந்தை கிட்ட போய் சரணடைகிறது சிரமமான வேலையா என்ன? அது சிரமமான வேலைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மகன் அப்பா கிட்ட சரணடைகிறது இயற்கையான ஒரு விஷயம்.
There is no insult. Father is always superior. So, if I touch the feet of my father, if I bow down before my father, it is glory. It is glorious for me.
இதுல ஏதோ அவமானம் கிடையாது. அப்பா எப்பவுமே மகனை விட உயர்ந்தவர் தான். அப்பாவோட காலத்தொட்டு கும்புறதோ, அவர் முன்னாடி விழுந்து வணங்குறதோ புகழுக்குரியது. அது எனக்கு பெருமை சேர்க்கக்கூடியது.
There is no insult. There is no difficulty. Why should he not surrender unto Krishna?
அதுல அவமானம் எதுவும் கிடையாது, இதுல சிரமமும் எதுவும் கிடையாது. ஏன் நம்ம கிருஷ்ணர்கிட்ட சரணடைய கூடாது?
This is the process. மாமேவ பிரபந்தந்தி. All these bewildered living entities, when they surrender unto me, மாயாமே தாங் தரந்தி.
அதனால இதுதான் வழிமுறை. மாமேவே பிரபத்யந்தே, இந்த எல்லா மோகித்து இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களும் என்னிடத்துல சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னா, மாயாமே தாம் தரந்தித்தே, அவங்களுக்கு வாழ்க்கையில துன்பங்கள் என்றதே கிடையாது. தந்தையோட பாதுகாப்புக்கு ஒரு முறை வந்துட்டா போதும், நீங்க அத பகவத்கீதையோட இறுதியில பாக்கலாம். அஹம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ.
When the father, when the child comes on the breast of his mother, the mother protects. If there is any danger, the mother is prepared to give her life first, then the child.
ஒரு குழந்தை தாயோட மாற நோக்கி வரும்போது அந்த தாய் குழந்தையை பாதுகாக்கிறார். அந்த குழந்தைக்கு ஏதாவது அபாயம் வருது அப்படின்னும் போது முதல்ல தன்னுடைய உயிரை விடுறா, அடுத்ததுதான் குழந்தையோட உயிரை அவ விடுறா.
Similar, when we are under the protection of God, then there is no fear.
அதே மாதிரி நம்ம கடவுளோட பாதுகாப்புல இருக்கும்போது பயம்ன்றதே இருக்காது.
We become fearless under the protection of God.
தந்தையோட பாதுகாப்புல நம்ம பயமற்றவர்களாயிடுவோம்.
The child, the small children, they have got this faith on the father and the mother. So we should take shelter of Krishna. Mame Vajaprabhadanta. Anyone who takes shelter unto me, he is out of this danger. At once.
சின்ன குழந்தைகளுக்கு தாய் தந்தையர் மீது அந்த நம்பிக்கை இருக்கு. நம்ம கிருஷ்ணர் இடத்துல அந்த மாதிரி அடைக்கலம் பெறணும். மாமேவே பிரபத்தியந்தே, யார் ஒருத்தர் என்னிடத்துல அடைக்கலம் பெறுறாங்களோ அவங்க அபாயத்திலிருந்து விடுபட்டுறாங்க உடனே.
So why not do this? Is it very difficult job? No. Then why the person do not take shelter?
ஏன் இதை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம்? இது ரொம்ப கஷ்டமான வேலையா? இல்ல. அப்ப ஏன் இந்த நபர்கள் எல்லாம் அடைக்கலம் பெற மாட்டேங்கிறாங்க?
If it is so easy thing, a certain child is going to surrender unto the care of his father, it is so simple thing. Why people do not do this? Why?
இது அவ்வளவு சுலபமான விஷயம்னா, ஒரு குழந்தை தந்தை கிட்ட போய் சரணடைய போறான் அப்படின்னா அது ரொம்ப எளிமையான விஷயம். ஆனா ஏன் மக்கள் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க? ஏன்?
பிகாஸ் பீப்புள் ஆர் ஹேவிங் டு சேலஞ்ச் இவன் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட். நவ தி காட்லெஸ் சிவிலைசேஷன், ஓ நேச்சர் இஸ் எவ்ரிதிங், சயின்ஸ் இஸ் எவ்ரிதிங், காட் இஸ் நதிங். They are advancing of this material knowledge means they are getting more and more mad. Their madness is increasing.
ஏன் கடவுள் இருக்கும் போதே கடவுளுடைய இருப்பை பற்றி சவால் விடுறாங்க. இது கடவுள் உணர்வு அற்ற ஒரு நாகரிகமா இருக்கு. எல்லாமே இயற்கை தான், விஞ்ஞானம் தான் எல்லாம், கடவுள்னா ஒன்னும் கிடையாது. இதுதான் அவங்க பௌதிகமான அறிவோட முன்னேற்றம். அவர்கள் மேலும் மேலும் பைத்தியம் ஆயிட்டே இருக்காங்க. பைத்தியம் அதிகரிச்சுட்டே இருக்கு.
Instead of being cured, their disease is being increased. This is the material.
குணமடைறதுக்கு பதிலா அவங்களுடைய வியாதி அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. இதுதான் பௌதிக வியாதி.
Don't care for God. All right. Don't care, then care for this material nature. She'll give you good kicks.
கடவுளை பத்தி நாங்க கவலைப்படுறதில்ல. சரி, நீ கவலைப்படாத. அப்ப இந்த ஜட இயற்கையை பத்தி நீ கவலைப்படாத. இந்த இயற்கையை உனக்கு எட்டி ஒரு வதை கொடுக்கும்.
She's engaged for kicking you always, 24 hours, threefold miseries, mind that.
எப்பவும் 24 மணி நேரமும் இந்த மூவகையான துன்பங்களால உன்னை இந்த இயற்கை எட்டி உதச்சிட்டே தான் இருக்கு. அதை நீ மறந்துடாத.
But we are so much, I mean, say, what is so, accustomed to this kicking, that we don't, I think it is all right. You go on kicking.
ஆனா உதை வாங்கி வாங்கி நம்ம ரொம்ப பழகி போயிட்டதால இந்த உதைக்கிறதெல்லாம் நமக்கு ஒரு பொருட்டாவே தெரியல. நீ உதைச்சிட்டு போ அப்படின்னு நம்ம விட்டுறோம்.
My dear material nature, you are, thank you very much for your kicking.
ஜட இயற்கையே, நீ எங்களை உதைக்கிறதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி.
So you have become so fools, and you are very much proud of our education.
நம்ம இந்த அளவுக்கு முட்டாள்கள் ஆயிட்டோம். நாம இந்த கல்வியினால ரொம்பவும் கர்வப்பட்டு இருக்கோம்.
Can you conquer material nature? Who has conquered? The material nature is always inflicting upon us threefold of miseries. That's all right.
இந்த ஜட இயற்கை உங்களால வெல்ல முடியுமா? யாரால வெல்ல முடியும்? இந்த ஜட இயற்கை எப்பொழுதுமே நம்ம மேல இந்த மூவகையான துன்பங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் சரி.
Again, the four things, janma mrityu jara vyadhi dukkha dushana darshanam, the birth, the miseries of birth, the miseries of death, the miseries of old age and miseries of diseases. Can you solve? No.
மறுபடியும் நாலு விஷயங்கள் இருக்கு. ஜன்ம மிருத்யு ஜராவியாதி துக்க தோஷான தர்சனம், பிறப்பினால வரக்கூடிய துன்பங்கள், மரணத்தால வரக்கூடிய துன்பங்கள், வயோதிகத்தால வரக்கூடிய துன்பங்கள், வியாதியினால வரக்கூடிய துன்பங்கள். உங்களால தீர்வு காண முடியுமா? முடியாது.
Then what advancement of knowledge you have got?
அப்ப உங்ககிட்ட என்ன அறிவு முன்னேற்றம் இருக்கு?
The death is there, the old age is there, the disease is there. Then what advancement you have made? You are so much proud.
மரணம் இருக்கு, வயோதிகம் இருக்கு, வியாதி இருக்கு. அப்ப என்னதான் நீங்க முன்னேற்றம் அடைஞ்சிருக்கீங்க? எதனால கர்வப்படுறீங்க?
This is called maya.
இதுதான் மாயான்னு அழைக்கப்படுது.
He is in the same stage, miserable stage, but he is thinking that I am advanced in knowledge. Have advanced in knowledge. This false pride. You see?
அவனும் அதே மேடையில தான் இருக்கான், அதே துக்ககரமான மேடை தான். ஆனா அவன் நினைக்கிறான் நாம அறிவில முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம். இது பொய்யான அகங்காரம் பாருங்க.
So, the simple thing is that the son has to surrender to the father. Simple thing. And the father, what kind of father? He is not ordinary father. He is Bhagavan. Bhagavan means the possessing full power, full strength, full wealth, full knowledge. He is not ordinary father.
எளிமையான விஷயம் என்னன்னா, மகன் தந்தை இடத்துல சரணடையணும். எளிமையான விஷயம் தான் அது. தந்தை, இவர் என்ன மாதிரியான தந்தைன்னா, அவர் சாதாரணமான தந்தை அல்ல. எல்லா பலமும் உடையவர், எல்லா செல்வமும் உடையவர், எல்லா அறிவும் உடையவர். சாதாரண தந்தை அல்ல.
He's not like a material father, a poor father, without any knowledge. But here is the father, he is full of knowledge, full of opulence, and we have to surrender to such father.
ஏழ்மையான, அறிவில்லாத இந்த பௌதிகமான ஒரு தந்தையை போல அல்ல. இவர் அறிவு நிரம்பியவர், எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொண்டவர். அந்த மாதிரியான தந்தை கிட்ட நீங்க சரணடைய வேண்டியிருக்கு.
Don't you think yourself to be lucky to go to such a father and enjoy his property? Why you are so fools?
அப்படிப்பட்ட ஒரு தந்தை இடத்துல போய் அவருடைய சொத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும்னு நீங்க நினைக்க வேண்டாமா? ஏன் இப்படி முட்டாளா இருக்கீங்க?
This foolishness, why they are so much fools, that is described in the next verse.
ஏன் அவர்கள் இந்த அளவுக்கு முட்டாள்தனமா இருக்காங்க அப்படின்றத அடுத்த ஸ்லோகத்துல விளக்கி இருக்கு.
நமாங் துஷ்கித நாம் மூடா பிரபந்தந்தி நராதமா மாயா அபுரித ஜானா ஆசனம் பாவமாசனம். These are the good qualifications of the fools. What is that? Duskritina. Duskritina means always doing against these speak scriptural or religious injunction. Always. Continuous.
இதெல்லாம் தான் முட்டாள்களுக்கான நல்ல தகுதிகள். என்னது துஷ்கிருத்தனா? துஷ்கிருத்தனா அப்படின்னா எப்பவுமே சாஸ்திரங்கள் அல்லது மத கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுறது. எப்பொழுதுமே தொடர்ந்து.
Our business is now to break the rules of scriptures. That's all. That has become our business. Duskritina. Always. Duskritina, sukritina. Man is a pious worker and impious worker.
சாஸ்திரங்களுடைய விதிகளை மீறுறதுதான் நம்முடைய கொள்கை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அதுதான் நம்முடைய கடமையாவே நம்ம நினைக்கிறோம். துஷ்கிருத்தனா எப்பொழுதுமே, துஷ்கிருத்தனா சுக்கிருத்தனா புண்ணியமாக செயல்படக்கூடியவர்கள், புண்ணியம் இல்லாமல் செயல்படக்கூடியவர்கள்.
Just a man, a lawful, outlaw, who is outlaw and who is lawful, one who obeys the state laws, he is called lawful citizen.
சட்டத்தை பின்பற்றக்கூடியவர்கள், சட்டத்துக்கு புறம்பானவர்கள். யாரு நாட்டோட சட்டத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவர்கள் சட்டத்தை பின்பற்றக்கூடியவர்கள்.
And one who does not obey the state law, he is put into the prison house. He is called outlaw.
யார் ஒருத்தர் நாட்டோட சட்டத்தை கடைபிடிக்கலையோ அவங்கள சிறையில போடுறாங்க, அவங்க சட்டத்தை மீறியவர்கள்.
So, this duskritina and sukritina, who is pious and who is impious, there must be some standard rules.
இப்போ இந்த துஷ்கிருத்தினா சுக்கிருத்தினா, புண்ணியமானவர்கள் பாவமானவர்கள், அவர்களுக்கு இதுதான் நிர்ணயிக்கிறதுக்கான ஒரு தரம் இருக்கணும்.
The pious is he who follows the scriptural injunction. And impious is he who does not follow.
புண்ணியமானவர் யாருன்னா, யாரு சாஸ்திர விதிகளை பின்பற்றுகிறார்களோ அவர்கள். யாரு சாஸ்திர விதிகளை பின்பற்றலையோ அவர்கள் புண்ணியம் இல்லாதவர்கள்.
Every civilized nation, every civilized man has got his scripture. May he be a Christian, may he be a Hindu, may he be a Mohammedan, may he be a Buddhist, it doesn't matter. But everyone has got his authority, book of authority, scripture.
நாகரிகம் அடைந்த மனிதன் ஒவ்வொருத்தனுக்குமே அவங்களுக்கான சாஸ்திரங்கள் இருக்கதான் செய்யுது. அவங்க கிறிஸ்தவரா இருக்கலாம், ஹிந்துவா இருக்கலாம், இஸ்லாமியரா இருக்கலாம், அல்லது புத்த மதத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை. எல்லாருக்குமே அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான புத்தகம் இருக்கு, சாஸ்திரம் இருக்கு.
So one who does not follow the scriptural injunction, he is outlaw, he is punishable.
யார் ஒருத்தர் அந்த சாஸ்திர விதிகளை பின்பற்றலையோ அவர்கள் தண்டனைக்குரியவர்கள், அவங்க சட்டத்தை மீறுகிறவர்கள்.
துஷ்கிருத்தனம் அண்ட் மூடா, மூடா மீன்ஸ் ஃபுல் நம்பர் ஒன். தீஸ் பீப்புள் டு நாட் கோ டு காட்.
துஷ்கிருத்தனா, மூடர்கள். இந்த மூடர்கள் முதல் தரமான முட்டாள்கள். இவர்கள்லாம் கடவுள்கிட்ட போறதில்லை.
தீஸ் குவாலிஃபைட் பீப்புள் துஷ்கிருத்தனா மீன் இம்பயஸ் மூடா. Full number one and Naradhama, and lowest of the humankind, lowest of the humankind, and Maya of Ritagyana, and bewildered of his knowledge, and Asuri Bhavamasrita, and atheistic mentality. These people.
இதுக்கு தகுதியான மக்கள்னா துஷ்கிருத்தினா, அப்படின்னா புண்ணியம் இல்லாதவர்கள், மூடர்கள், பெரிய முட்டாள்கள், மற்றும் நராதமா, மனிதர்களே கடைநிலையில் இருக்கிறவங்க. மாயா பகிருத ஞானா, யாரோட அறிவு மோகித்து போயிருக்கோ அவங்க. அசுரம் பாவம் ஆசிரித்தா, நாஸ்திக மனோநிலை கொண்டவர்கள். இவந்த மாதிரியான மக்கள்
தான். There is no difficulty, there is no insult, and it is all prospective, everything is good. But still, people do not do it. Why? These are the qualifications.
இப்போ எளிமையான விஷயம் என்னன்னா, தந்தை இடத்துல சரண அடையணும். யார் வேணா அதை செய்யலாம், அதுல சிரமம் கிடையாது, அதுல எந்த அவமானமும் இல்லை. இது செய்யறதுல நிறைய பயன் இருக்கு, எல்லாமே நல்லதுதான். ஆனாலும் மக்கள் அதை செய்யறதில்லை. ஏன்? இதெல்லாம் தான் தகுதிகள்.
வாட் ஆர் தி குவாலிபிகேஷன்? தட் இஸ் இம்பயஸ், இஸ் ஃபுல் நம்பர் ஒன், இஸ் லோயஸ்ட் ஆஃப் தி மேன் கைண்ட், ஹிஸ் நாலேஜ் ஹாஸ் பீன் பிளண்டர்ட் பை இலூஷன், அண்ட் இஸ் ஏதீஸ்ட்.
இதெல்லாம் அந்த தகுதிகள். அவன் புண்ணியம் இல்லாதவனா இருக்கான், பெரிய முட்டாளா இருக்கான், மனிதர்களிலேயே கடைநிலையில இருக்கான், மாயையால அவனுடைய அறிவு திருடப்பட்டிருக்கு, அவன் நாஸ்திகனா இருக்கான்.
anyone who is qualified all by these qualifications, he cannot surrender to his father.
இந்த தகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய யார் ஒருத்தராலையும் அவனுடைய தந்தையிடத்தில் சரணடைய முடியாது.
He is still to be punished by the agent of father, the material nature.
அவனுக்கு இன்னும் தண்டனை அளிக்கப்பட வேண்டியிருக்கு அவனுடைய தந்தையின் முகவரான ஜட இயற்கையால.
He is still to be slapped and caned, very good, and kicked. He has to suffer.
அவனை இன்னும் அறைய வேண்டியிருக்கு, சவுக்கால் அடிக்க வேண்டியிருக்கு, இட்டி உதைக்க வேண்டியிருக்கு, அவன் துன்பப்பட வேண்டியிருக்கு.
Just like the father chastises the unruly boy. So the father, Krishna or God, has employed this material nature, nurse. She is nursing also. She is giving us very nice foodstuff, at the same time giving good slap. Both things are going on.
அடங்காத பையனை தந்தை கண்டிக்கிற மாதிரி. இப்போ தந்தை கிருஷ்ணர் அல்லது கடவுள், அவர் இந்த ஜட இயற்கைய ஒரு செவிலியா இங்க வேலைக்கு அமர்த்திருக்கிறார். அவங்க அந்த செவிலியாவும் வேலை பார்க்கறாங்க, அவங்க நமக்கு நல்ல உணவெல்லாம் கொடுக்கறாங்க, அதே சமயத்தில் நல்ல அறையும் கொடுக்கறாங்க. இது ரெண்டுமே நடந்துட்டு இருக்கு.
Because we are all rich man's son, we are not poor man's son. Poor man's son. So we are getting all supply of food, that's all right. God is kind. Even if we are rebel, even if we do not surrender unto him, still he is so kind.
நம்ம எல்லாம் ஒரு ஏழையோட மகன்கள் அல்ல. நமக்கு தேவையான உணவு எல்லாம் கொடுக்கப்படுது, அதெல்லாம் சரிதான். கடவுள் ரொம்ப கனிவானவர். நம்ம அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும், நம்ம அவரிடத்துல சரணடையலனாலும் கூட அவர் கருணையோடு இதெல்லாம் கொடுக்கிறார்.
He is sending us grains, he is sending us fruits, so many things. And Duskitana, instead of so many things for good stuff, he is still doing impious acts for his eating, which is not sanctioned.
அவர் தானியங்களை அனுப்பி வைக்கிறார், பழங்களை அனுப்பி வைக்கிறார், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. துஷ்கிருத்தினா, இதெல்லாம் உணவுகள்லாம் அவர் கொடுத்தாலுமே கூட நம்ம இதை சாப்பிட்றதுக்காக புண்ணியம் இல்லாத செயல்களில் ஈடுபடுறோம். அது அனுமதிக்கப்படாதது. இதுதான் நடந்துட்டு இருக்கு.
So these kinds of people who are full number one, impious, lowest of the mankind, and whose knowledge has been exploited by this illusory energy and who is atheistic, these people, they do not go to God.
அதனால இவ்வகையான மக்கள், பெரிய முட்டாள்களா இருக்கக்கூடியவர்கள், புண்ணியம் இல்லாதவர்கள், மனிதர்களில் கடைநிலையோர், யாருடைய அறிவு மாயையால் திருடப்பட்டிருக்கோ அவர்கள், நாஸ்திகவாதிகளா இருக்கக்கூடியவர்கள், இந்த மக்கள் எல்லாம் கடவுள்கிட்ட போறதில்லை.
Why Mula? Mula means full number one, just like I explained, that he is being kicked in every step. Still, he is thinking that, I am very intelligent. And this is a sign of fool number one.
இப்போ ஏன் அவன் மூடா? மூடா அப்படின்னா பெரிய முட்டாள். நான் விளக்குன மாதிரி ஒவ்வொரு அடியிலையும் அவனுக்கு உதவி விழுந்துட்டே இருக்கு. இருந்தாலும் அவன் நினைக்கிறான், நான் ரொம்ப பெரிய புத்திசாலி. இதுதான் பெரிய முட்டாளுக்கான அடையாளம்.
நராதமா? Why Naradhama, lowest of the mankind? Oh, because this human form of life is meant for recognizing our relationship with Krishna or God. This is an opportunity.
அடுத்து Naradhama. ஏன் Naradhama? ஏன் மனிதர்களில் கடைநிலையில் இருக்கான்? ஏன்னா மனித வாழ்க்கை அப்படின்றது கடவுள் அல்லது கிருஷ்ணருடனான நம்முடைய உறவை உணர்ந்து கொள்றதுக்காக, இது அதுக்கான வாய்ப்பு.
In the life of cat and dog, they cannot come here to understand what is spoken in the Bhagavad Gita. Even they come, they cannot understand. First of all, they will not come.
நாய் பூனைகளா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவைகள்லாம் இங்க வந்து பகவத்கீதையில என்ன பேசப்பட்டிருக்குன்றத புரிந்து கொள்ள போறதில்லை. அப்படியே அவைகள் இங்க வந்தாலும் கூட அவைகளால புரிந்து கொள்ள முடியாது. முதல்ல அவைகள்லாம் இங்க வரப்போறதே கிடையாது.
பட் ஹியூமன் பீங், இட் இஸ் மேட் ஃபார் ஹியூமன் பீங். சோ இஃப் ஹியூமன் பீங் டஸ் நாட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் நாலேஜ், எனி நாலேஜ் தட் இஸ் தட் வில் ஹெல்ப் ஹிம் டு ரிஃபார்ம் ஹிஸ் ஃபார்காட்டன் ரிலேஷன்ஷிப் வித் தி சுப்ரீம் ஃபாதர், தட் இஸ் கால்ட் நாலேஜ்.
ஆனா இவைகள்லாம் மனிதர்களுக்கானது. இப்ப மனிதன் வந்து இந்த அறிவோட வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலன்னும் போது எந்த அறிவு அவனுடைய உச்சமான தந்தையுடனான உறவை அவன் மறந்திருக்கானோ அதை மறுபடியும் அவனுக்கு நினைவுபடுத்தக்கூடியதோ அதுதான் அறிவுன்னு சொல்லப்படுது. இங்க பரமபுருஷ பகவானே தனிப்பட்ட முறையில் பேசிய அந்த புத்தகம் இருக்கு.
So if we do not take advantage of this knowledge, simply like cats and dogs, we eat, sleep and have sexual intercourse with the opposite sex and die, without taking advantage of the higher consciousness, developed consciousness, which have been given to us by the grace of Lord through the material energy. We have got intelligence, but if we misuse this intelligence, do not take advantage, then are you not the lowest of the mankind?
அதனால இந்த ஞானத்தோட வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக் கொள்ளல அப்படின்னா நாய்களையும் பூனைகளையும் போல உண்ணுதல், உறங்குதல், எதிர்பாலினத்தோட பாலுறவு வைத்துக் கொள்ளுதல், அப்புறம் இறந்து போறது. நம்ம இந்த உயர்ந்த உணர்வோட, இந்த வளர்ச்சி பெற்ற உணர்வோட வாய்ப்பை பயன்படுத்திக்கல அப்படின்னா அது நமக்கு கடவுளுடைய கருணையால இந்த ஜட இயற்கை மூலமா கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கெல்லாம் அறிவு இருக்கு, ஆனா இந்த அறிவை நம்ம தவறா பயன்படுத்தணும் அப்படின்னா, அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலன்னா அப்ப நம்ம மனிதர்கள் கடைநிலையானவர்கள் இல்லையா? அதனாலதான் மனிதர்களில் கடைநிலையானவர்கள்.
Who does not take full advantage of this human form of life is the lowest of men.
இந்த மனித வாழ்க்கையோட முழு வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ளாதவன் மனிதர்களில் கடைநிலையும்.
He should not have given this a form of human life and develop consciousness, because he is misusing.
வளர்ச்சி அடைந்த உணர்வோட இந்த மனித உடல் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கூடாது, ஏன்னா அவன் தவறா உபயோகிக்கிறான்.
But Lord is so kind, gives us chance, gives us chance. The material nature, although it is very powerful and it is punishing, but here is a chance by the will of God.
ஆனாலும் கடவுள் மிக கருணை உள்ளவர் என்றதால அவர் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். இந்த ஜட இயற்கை ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்தாலும், நமக்கு தண்டனை கொடுக்கிறதா இருந்தாலும், கடவுள் நமக்கு திரும்ப அந்த வாய்ப்புகளை கொடுக்கிறார்.
All right. Let these living entities who are suffering under different covers of this material body in 8,400,000 species of life. Now here he has got a chance, the human form of life.
84 லட்சம் வகையான உயிரினங்கள்ல துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த உயிரினங்கள் எல்லாம் இப்ப அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கட்டும், அவனுக்கு இந்த மனித பிறவி கிடைக்கட்டும்ன்றார்.
ஆஃப்டர் மெனி எவல்யூஷனரி ப்ராசஸ், மெனி தௌசண்ட்ஸ் அண்ட் மில்லியன்ஸ், நவ ஹியர் இஸ் எ சான்ஸ்.
பல பரிணாம வளர்ச்சியை தாண்டி பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிறவிகளுக்கு பிறகு நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
இஃப் யூ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹியர் இஸ் எ சான்ஸ் டு கெட் மீ ஃப்ரீ அவுட் ஆஃப் திஸ் என்டாங்கிள்மென்ட், இஃப் யூ டோன்ட் டேக் திஸ் சான்ஸ், ஆர் யூ நாட் தி லோயஸ்ட் ஆஃப் தி மேன்கைண்ட்?
இந்த சிக்கல்ல இருந்து நம்மளை விடுவித்துக் கொள்றதுக்கான வாய்ப்பு இங்க இருக்கு அப்படின்றத உங்களால புரிந்து கொள்ள முடியல, நீங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கல அப்படின்னா நீங்க மனிதர்கள் கடைநிலையானவர் இல்லையா?
சோ தி லோயஸ்ட் ஆஃப் தி மேன்கைண்ட், தி ஃபூல், தி இம்பயர்ஸ், Now, you can say, they are all degree holders at the university, MA, PhD, DSC, and you are calling him the fool.
மனிதர்களில் கடைநிலையோர் முட்டாள் புண்ணியம் இல்லாதவர்கள். இப்ப நீங்க கேட்கலாம், என்னங்க இவங்க எல்லாம் பல்கலைக்கழகத்தில் படிச்சு பட்டம் வாங்கியிருக்காங்க, எம்ஏ பிஎஸ்டி பிஎஸ்சி, அவங்களெல்லாம் முட்டாள்னு சொல்றீங்க?
Yes, still. Why? The Maya of Ritadhyana, by the illusory energy of the Lord, all their knowledge has been taken.
ஆனாலும் அப்படிதான். ஏன்னா மாயா பகுத ஜானா, பகவானுடைய மாயா சக்தியினால அவங்களுடைய எல்லா அறிவும் எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு.
Why? Because the knowledge is meant for to understand what is, what I am, what is this nature, what is God, why I am suffering, is there any remedy? These are knowledge.
ஏன் ஏன்னா அறிவு அப்படின்னா நான் யார், இந்த இயற்கைன்றது என்ன, கடவுள் யார், நான் ஏன் துன்பப்படுறேன், அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா, இதெல்லாம் புரிந்து கொள்றது தான் அறிவு.
நாலேஜ் டு மேனுஃபேக்சர் எ மோட்டார் கார், டு மேனுஃபேக்சர் எ ரேடியோ, டெலிவிஷன் அண்ட் சம்திங் ஃபார் சென்ஸ் என்ஜாய்மெண்ட், திஸ் இஸ் நாட் நாலேஜ்.
மோட்டார் வாகனங்களை உற்பத்தி பண்றது அல்லது வானொலி தொலைக்காட்சி இந்த மாதிரி புலன் இன்பத்துக்காக எதையாவது உருவாக்குறதெல்லாம் அறிவு அல்ல.
This is the plundered knowledge. The knowledge was given to understand the problems of life, but it is being misused in manufacturing something which will satisfy my senses. That's all.
இந்த அறிவு எல்லாம் திருடப்பட்ட அறிவு. அறிவு அப்படின்றது வாழ்க்கையோட பிரச்சனைகளை புரிந்து கொள்றதுக்காக கொடுக்கப்பட்டது. ஆனா இப்ப இந்த மாதிரியான பொருட்களை உற்பத்தி செய்து அது நம்மளுடைய புலன் இன்பத்துக்காக, புலன் திருப்திக்காக தவறா பயன்படுத்தப்படுது,
அவ்வளவுதான்.
அதெல்லாம் அறிவே இல்லை, இதெல்லாம் தான் அறிவுன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அறிவுன்றது என்ன?
Do you think when there was no motor car, people could not go from one place to another? All right, some facility, that's all.
மோட்டார் வாகனம்லாம் இல்லனா மக்களால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? சரி, இது கொஞ்சம் வசதி ஏற்படுத்தி இருக்கீங்க, அவ்வளவுதான்.
But that is also becoming a problem. When everyone will have a motor car, there will be no place to drive motor car.
இப்ப அதுவும் கூட பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே மோட்டார் வாகனம் இருக்குதுன்னா அந்த வாகனத்தை ஓட்டுறதுக்கே இடம் இல்லாம போயிடுது.
So this is the Maya, this is called Maya. You are creating facilities, but it is being created for your future in non-facilities.
பாருங்க, இதுதான் மாயை, இதுதான் மாயான்னு சொல்லப்படுது. நீங்க வசதிகளை உருவாக்குறீங்க, ஆனா அந்த வசதிகளை உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுக்கு இடையூறுகளா இருக்கும்.
You have got experience when there was strike in New York City. So, one for crossing 1 mile, one had to spend 4 hours. But if you could go on foot, within 10 minutes you could cross that space. So these are the facilities.
உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு. உங்களுடைய இந்த நியூயார்க்ல வேலை நிறுத்தம் நடந்த போது 1 மைல் தூரத்தை கடக்கிறதுக்கு 4 மணி நேரம் நீங்க செலவழிச்சிங்க. ஆனா நீங்க நடந்து போயிருந்தீங்கன்னா 10 நிமிஷத்துல உங்களால அந்த தூரத்தை கடந்திருக்க முடியும். இதுதான் உங்களுடைய வசதி.
We are thinking that we are enjoying facilities, but actually they are not facilities. So instead of wasting our energy for so-called facilities, we should apply our energy. What I am? Why I am suffering? I do not like to suffer. Why suffering is imposed upon me? This is called knowledge.
இந்த வசதிகள்லாம் நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கோம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே இவைகள் எல்லாம் வசதிகளே இல்லை. இந்த பெயரளவிலான வசதிகளுக்காக நம்முடைய சக்தியை வீணடிக்கிறதுக்கு பதிலாக நம்மளுடைய சக்தியை, நான் யார், நான் ஏன் துன்பப்படுறேன், நான் துன்பப்பட விரும்பல, ஆனாலும் ஏன் இந்த துன்பம் என் மேல நிர்பந்திக்கப்படுது, இதுதான் அறிவுன்னு சொல்லப்படுது. இந்த மாயா சக்தினால, இந்த பெயரளவிலான அறிவினால நம்முடைய உண்மையான அறிவு திருடப்பட்டிருக்கு.
And some foolish knowledge has been imposed upon us. That we are thinking, oh, you are advancing. Advancement of knowledge.
மேலும் முட்டாள்தனமான ஒரு அறிவு நமக்குள்ள திணிக்கப்பட்டு நம்ம நினைக்கிறோம், ஓ, நம்ம அறிவுல முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கோம், நமக்கு அறிவு வளர்ச்சி இருக்கு.
By advancement of knowledge, we have manufactured atom bomb so that healing process can be accelerated.
இந்த அறிவு வளர்ச்சியினால நம்ம அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்துட்டு இருக்கோம், அதன் மூலமா கொலை செய்யறத அதிகப்படுத்துறோம்.
People are dying and the dying process is accelerated and we are proud.
மக்கள் தானாவே இறந்து போயிட்டு இருக்காங்க, அதை அதிகப்படுத்துறதுல நீங்க ரொம்ப பெருமை கொள்றீங்க.
அட்வான்ஸ்மெண்ட் ஆனால்
இதுதான் உங்க அறிவு வளர்ச்சி.
ஓ, மேனுஃபேக்சர் சம்திங் விச் வில் ஸ்டாப் டெத், தென் யூ ஹேவ் அட்வான்ஸ்மெண்ட் ஆனால்
மரணத்தை நிறுத்துறதுக்காக ஏதாவது நீங்க கண்டுபிடிங்க, அதுதான் உங்களுடைய அறிவு வளர்ச்சி.
கில்லிங் இஸ் தேர், வாட் அட்வான்ஸ்மெண்ட்?
நீங்க கொன்னுட்டு இருக்கீங்க, அதுல போய் எங்க முன்னேற்றம் இருக்கு?
கில்லிங் இஸ் தேர் அண்ட் யூ ஆர் ஃபேசிலிட்டிங், யூ ஆர் மேக்கிங் மோர் கில்லிங் அட் ஒன் டிராப். திஸ் இஸ் நாட் நாலேஜ், திஸ் இஸ் கால் மாயா அபரித ஜானம். தி நாலேஜ் டேக்கன் பை தி இல்யூசரி எனர்ஜி.
கொலை செய்யறதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு, நீங்க ஒரு குண்டை போட்டு இன்னும் அதிகமா கொள்றீங்க. இதெல்லாம் அறிவே இல்லை, இதெல்லாம் மாயா பகிருத ஞானம். மாயா சக்தியால இந்த அறிவெல்லாம் திருடப்பட்டாச்சு.
மாயா பகிருத ஞானம் அசுரி பாவமாஸ்ரிதா அண்ட் ஏதிஸ்டிக், ஏதிஸ்டிக்
மாயா பகிருத ஞானம் அசுரி பாவமாஸ்ரிதா. மேலும் அவன் நாஸ்திகனா இருக்கான்.
Challenging against the supreme authority.
உச்ச அதிகாரத்துக்கு எதிராக சவால் விடுறது.
Challenging the father. Now without father, I could not see the light of this world. Then what is the use of challenging my father?
தந்தைக்கு எதிராக சவால் விடுறது. என்னுடைய தந்தை இல்லைன்னா இந்த உலகத்தோட வெளிச்சத்தையே நான் என்னால் கண்டிருக்க முடியாது. இப்ப தந்தைக்கு எதிராக சவால் விடுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு?
ஜன்மார்த்தசுஜதா. Who is the supreme father from whom everything has born? So how, what is this challenge? The asuri bhavam. There are two classes of men.
ஜன்மாதர்ஷயதா, யார் உச்சமான தந்தையோ அவர்கிட்ட இருந்துதான் இது எல்லாமே பிறந்திருக்கு. அப்படின்னா இது என்ன சவால்? இது ஆசுரம் பாவம். ரெண்டு வகையான மனிதர்கள் இருக்காங்க.
In the Vedic scriptures we find there are two classes of men. தோ புதசர்கௌ லோகே தெய்வ ஆசுரே வச்சா, தெய்வ விஷ்ணு பக்த பவே தெய்வ ஆசுர சத் விபர்ய. தேர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் மேன்.
இரு வகையான மனிதர்கள் இருக்கிறதா வேத இலக்கியங்கள்ல நம்ம காணலாம். தாவ பூத ஸ்வர்க லோகே ஸ்மி தெய்வ ஆசுர ஏவச்சா, தெய்வ விஷ்ணு பக்த பவே தெய்வ ஆசுர தத் விபர்யார்.
ஒன் is called the gods, demigod, and other is called the demons.
ஒரு வகையானவர்கள் கடவுள்கள், தேவர்கள் அழைக்கப்படுறாங்க, இன்னொரு வகையானவர்கள் அசுரர்கள்.
And who is demon and who is god? Vishnu bhakta bhavidriva, one who is a devotee of the supreme law, he is called demigod, he also becomes god.
யாரெல்லாம் அசுரர்கள், யாரெல்லாம் கடவுள்கள்? விஷ்ணு பக்தோ பவே தெய்வா, யார் ஒருத்தர் முழுமுதற் கடவுளோட பக்தரோ அவர் தேவர், அவரும் கடவுளாகிறார்.
And one who defies the authority of the supreme law, he is called demon.
முழுமுதற் கடவுளுடைய அதிகாரத்தன்மையை யார் மறுக்கிறாங்களோ அவங்க அசுரன் அழைக்கப்படுறாங்க.
So this demon and the gods are always there. Some are, but God, number of gods very small, but there are.
அதனால இந்த கடவுள்களும் அசுரர்களும் எப்பவுமே இருந்துட்டு இருக்காங்க. சில பேர் சிறிய கடவுள்களா இருப்பாங்க, ஆனா அவங்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க.
So here, Asuri Bhavam Asrita, one who has acquired the demoniac qualities, challenging the authority of the Supreme Lord, they are called Asura.
இங்க அசுரம் பாவம் ஆசிரிதா, யார் ஒருத்தருக்கு இந்த அசுர குணம் இருக்கோ, அதாவது முழுமுதற் கடவுளுடைய அதிகாரத்தன்மையை சவால் விடுறது, அவர்கள் அசுரர்கள்.
அசுரா மீன்ஸ் டிமான்ஸ். The demons and the fools and the lowest of the mankind and his knowledge has been plundered by the illusory energy and was impassed. They cannot go to God. It is impossible.
Asur, அப்படின்னா அரக்கர்கள். இந்த அரக்கர்கள் மூடர்கள், மனிதர்கள் கடைநிலையோர், மாய சக்தியால அறிவு திருடப்பட்டவர்கள், புண்ணியம் இல்லாதவர்கள், இவர்களாலெல்லாம் கடவுளை அடைய முடியாது, அது சாத்தியம் இல்லாதது.
They are not allowed. They are, but they can be provided they agree. But God is always kind to accept anybody. But these people, they cannot have, due to their, they will have to suffer these threefold miseries for many more days. Then, when they come to the senses, then they can come.
அவர்கள் அனுமதிக்கப்படுறதில்லை, ஆனா அவர்களால் வர முடியும். அவங்க அதை ஒத்துக்கொண்டாங்கன்னா கடவுள் எப்பொழுதுமே யாரையும் ஏற்றுக்கொள்றதுக்கு கருணையோடு இருக்கிறார். ஆனா இந்த மக்கள் இவர்களால் வர முடியாது, அவங்க இன்னும் நீண்ட நாட்கள் மூவகையான துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கு. ஆனா அறிவு பெற்றுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களால வர முடியும்.
Against these four classes are men. There are another four classes are men who take to the shelter of God. Beginning. And what they are?
இப்போ இந்த நாலு வகையான மக்களுக்கு எதிரானவர்களா இன்னொரு நாலு வகையான மக்கள் இருக்காங்க, அவங்க கடவுளிடத்துல அடைக்கலம் பெறக்கூடியவர்கள். அவர்கள் யாருன்னா
சதுர்விதா பஜந்தி மாம் ஜனா சுக்ரிதனா அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஜேனி ச பரத ரிஷபா. லார்ட் கிருஷ்ணா சேஸ் தட் ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மென் ஹூ ஆர் பயஸ் தே come to me.
பகவான் கிருஷ்ணர் சொல்றார், நாலு வகையான மனிதர்கள் புண்ணியமானவர்கள், அவர்கள் என்னிடத்தில் வருகிறார்கள்.
And who are they? Artha plus pious. Artha means distressed, at the same time pious. A man distressed does not mean that he is impious. He may be pious.
யார் அவர்கள்லாம்? அர்த்தாவோட சேர்த்து புண்ணியமா இருக்கணும். அர்த்தா அப்படின்னா துன்பப்படுறது, அதே சமயத்தில் புண்ணியமும் செய்திருக்காங்க. யார் துன்பப்படுறானோ அவன் புண்ணியம் இல்லாதவனா இருக்கணும்ன்றது அல்ல, அவன் புண்ணியமானவனா கூட இருக்கலாம்.
A pious man, he may be in distress because this material world is full of distress. So it is meant for pious and impious both. Just like when there is winter season, everyone suffers.
ஒரு புண்ணியமானவன் கூட துக்கத்தில் இருக்கலாம், ஏன்னா இந்த பௌதிக உலகம் துன்பங்கள் நிறைந்தது. இது புண்ணியமானவர்கள் புண்ணியம் இல்லாதவர்கள் ரெண்டு பேருக்குமானது. இப்ப எப்படி குளிர்காலம் வரும்போது குளிர்காலத்தில் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. புண்ணியமானவர்கள் புண்ணியம் இல்லாதவர்கள், செல்வந்தர்கள் ஏழை அப்படின்றதெல்லாம் அது பார்க்கறது இல்ல.
Similarly, this place is full of misery. Though the pious, he thinks of God in his miserable condition. But the impious, he cannot think.
அதே மாதிரி இந்த இடம் துன்பங்கள் நிறைந்தது, அதனால புண்ணியமான ஒருத்தன் துன்பமான சூழ்நிலையில கடவுளை நினைக்கிறான். ஆனா புண்ணியம் இல்லாதவன் அவனால கடவுளை நினைக்க முடியாது.
Just like if somebody is distressed and he goes to the church and prays, my Lord, I am distressed, please help me. Oh, he's good man. He's good man.
ஒருத்தர் துக்கத்தில் இருக்கார், அவர் தேவாலயத்துக்கு போய் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறார், கடவுளே நான் துன்பத்தில் இருக்க எனக்கு உதவி பண்ணுங்க. அப்ப அவர் நல்லவர்.
Although he is praying for some necessities, but he still is good man. Then the man who does not go at all to the church, because he does not believe.
கடவுள்கிட்ட ஒரு தேவையை வேண்டி அவன் போனாலுமே கூட அவன் நல்லவன் தான். தேவாலயத்துக்கே போகாம நம்பிக்கை இல்லாம இருக்கிறவனை காட்டிலும் இவன் நல்லவன்
தான். அதனால
இங்க நம்பிக்கை, கடவுள் மீதான நம்பிக்கை இருக்கு, அதனால அவன்
ஏற்றுக்கொள்ளப்படுறான். Give me some money so that I may be happy. Oh, he's good man. He's good man.
Artha Arthaarthi. Arthaarthi appadina yelai. Avan devalayathukku poran alladhu koyilukku poi kadavulta prarthikiran. Bhagavane, naan yelmaiyil iruken, enakku konja panam kodunga, naan sandoshama irpen. Appo avanu nallavan dhaan.
So now these two class and another class, Jigyasu. Jigyasu means inquisitive. Just an intelligent boy is very much inquisitive to understand. He asks always his parents, oh, mommy, what is this? What is this? What is this? So, mother explains.
Ipo, in the rendu vagayinar illama, innoru vagayinar, avar jigyasa. Jigyasa appadina vicharanai gunam ullavargal. இப்போ நேத்து ஒரு புத்திசாலித்தனமான பையன் எப்பொழுதுமே அவன் புரிந்து கொள்றதுக்கு கேட்டுட்டே இருக்கிறான். அவன் அம்மாகிட்ட கேட்கிறான் எப்பவும், அம்மா இது என்ன, இது என்ன, இது என்ன. அம்மா விளக்கம் கொடுக்கறாங்க.
Similarly, one who is intelligent, these boys, these children who inquire, they are very intelligent boys.
அதே மாதிரி புத்திசாலித்தனமா இருக்கக்கூடியவர்கள், இந்த சிறுவன் இருந்தானே இந்த குழந்தை, இந்த மாதிரி விசாரிக்க கூடியவர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமானவர்கள்.
They come out very intelligent in future. These are the signs of intelligence. They inquiring boy.
எதிர்காலத்தில் அவங்க நல்ல புத்திசாலிகளா வருவாங்க. இதெல்லாம் புத்திசாலித்தனத்துக்கான அடையாளம், நல்ல விசாரணை உள்ள சிறுவன்.
Similarly, there are persons who are very inquisitive. They are studying, just like the scientists. They are making research. Similarly, when one makes research, what is God? What is God? Now, scientifically, with great intellect, one tries to understand what is God. Oh, he is also good.
அதே மாதிரி விசாரணை குணம் உள்ள மனிதர்கள், அவங்க நிறைய கற்றுக்கொள்றாங்க. இப்போ விஞ்ஞானிகள் இருக்காங்க, நிறைய ஆய்வு செய்யறாங்க. அதே மாதிரி இப்ப கடவுள் என்ன என்னன்றத ஒருத்தர் ஆய்வு செய்யலாம். இப்போ விஞ்ஞான பூர்வமா மிகப்பெரிய புத்திசாலித்தனத்தோட ஒருத்தர் கடவுள்னா என்னன்றத புரிந்து கொள்ள முயற்சிக்கிறாருன்னா அதுவும் நல்லதுதான். அவர் நல்லவர்.
He is making proper research, yes. Then the distressed and the person in want and the inquisitive and Gyani. Gyani means who has understood his spiritual constitutional position. He is called Gyani. Man in knowledge.
அவருடைய ஆய்வு சரியான ஆய்வா இருக்கும். ஆமா, இப்போ துக்கத்தில் இருக்கவங்க, தேவையோடு இருக்கிறவங்க, விசாரணை குணம் கொண்டவர்கள், அடுத்து ஞானி. ஞானி அப்படின்னா நம்முடைய இயற்கையான ஆன்மீக நிலையை புரிந்து கொண்டவர்கள், அவர்கள் ஞானி, ஞானத்தோடு இருக்கக்கூடியவர்கள்.
He also inquires. He also becomes. He also goes to God. Maybe personal, impersonal conception. But he is trying to take shelter of the ultimate truth, absolute truth.
அவரும் விசாரிக்கிறார், அவரும் கூட கடவுள்கிட்ட வர்றார். அவரிடத்துல ரூபம் அரூபம்ன்ற கருத்துக்கள் இருக்கலாம் கூட, ஆனாலும் இறுதி உண்மையான பூரண உண்மையிட்ட அடைக்கலம் பெறுகிறார் அவர்.
So these four classes are men. They are called Sukriti, they are called pious, because they are after God. And those four classes are men. They are impious, they are fools, they are lowest of the mankind, and their knowledge is plunder, and they are demons. They cannot take shelter.
அதனால இந்த நாலு வகையினர் சுக்கிரித்தியனால் அழைக்கப்படுறாங்க. அவர்கள் புண்ணியம் நிறைந்தவர்கள், ஏன்னா கடவுளை நாடி போறாங்க. அந்த நாலு வகையானவர்கள் இருக்காங்க இல்லையா, புண்ணியம் இல்லாதவர்கள், மூடர்கள், மனிதர்களின் கடைநிலையோர், மாயா சக்தியால் அறிவு திருடப்பட்டவர்கள், அசுரர்கள், இவர்களால் அடைக்கலம் பெற முடியாது.
That these two classes are distinction are always there.
Anala inda rendu vagainarile verupadugal eppozhudume irukku.
Not only now, from time immemorial, so long the history of this creation is there, material world. So there had been so many atheists and so many.
Ippozhudhu mattumalla inda ulagam thondrana samayathil irundhe இந்த படைப்போட வரலாற்றில் நீங்க பார்க்கலாம், இந்த பௌதிக உலகத்தில் எப்பொழுதுமே நாஸ்திகர்களும் இருக்காங்க, நிறைய ஆஸ்திகர்களும் இருக்காங்க.
பட் இன் தி ஆன்சியன்ட் டேஸ் தேர் நம்பர் வேர் வெரி ஸ்மால், நவ் தே ஹவ் இன்க்ரீஸ்ட்.
ஆனா முற்காலங்களில் அவங்களுடைய எண்ணிக்கை மிக குறைவா இருந்தது, இப்ப அதிகமாயிருக்கு.
தீஸ் டூ கிளாசஸ் ஆர் மேன் ஆர் ஆல்வேஸ் தேர். So it is better that we should, even we had been in a different way, this Krishna consciousness is open for everyone, and we can take advantage of it.
அதனால இந்த இரு வகையான மனிதர்களும் எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம கடவுள்கிட்ட அடைக்கலம் பெறது சிறந்தது. நம்ம வேற விதமா இருந்தாலும் கூட இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது எல்லாருக்குமே வாய்ப்பை கொடுக்குது, அதனால நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
Will you read that prospectus? When is that prospectus? Yes.